டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
காலை வேளையிலே வேத ஆராய்ச்சி நேயர்களை சமாதானம் என்று சொல்லி வாழ்த்துகிறோம். அன்பர்களே, வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகளை தவறாமல் கேளுங்கள். நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே இந்நிகழ்ச்சியை கேட்டு செவ்வையான வழியை தெரிந்து கொள்ளுங்கள்.
அருமையான வேத ஆராய்ச்சி நேயர்களே, மீண்டுமாக உங்களை வேத வசனங்களோடு சந்திப்பதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியின் இறுதி பகுதியிலே சகரியா 10 அதிகாரத்தின் 2 வசனத்தை தியானித்துக் கொண்டிருந்தோம். குறி சொல்லுகிறவர்கள் இஸ்ரவேலிலே பொய்யை தெரித்தார்கள் என்பதை குறித்து சிந்தித்தோம். மேலும் நாம் சாத்தானை குறித்த காரியங்களை மிகவும் முக்கியமான இடத்திலே வைக்காமல் இயேசு கிறிஸ்துவை குறித்த காரியத்தையே மிகவும் முக்கியத்துவப்படுத்த வேண்டும் என்றும் சிந்தித்தோம். நாம் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே இவ்வளவு தூரம் நெருங்கி இருக்கிறோமோ அவ்வளவு தூரம்தான் சாத்தான் நம்மை விட்டு தூரமாக நிற்பான். நாம் இப்பொழுது அந்த வசனத்தை தொடர்ந்து தியானித்து மற்ற வசனங்களுக்கு நேராக கடந்து செல்வோம். ஒருமுறை கூட அந்த வசனத்தை வாசிக்கிறேன். சகரியா 10 வசனம், சொரூபங்கள் அபத்தமானதை சொல்லிட்டு குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை திரித்தார்கள், சொப்பனக்காரர் வீணானதை சொல்லி வியர்த்தமாக தேற்றரவு பண்ணினார்கள். ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போல சிதறி மேய்ப்பின் இல்லாததினால் சிறுமைப்பட்டார்கள். தேவனுடைய வார்த்தை எங்கே கொடுக்கப்படுகிறதோ அங்கேயே சாத்தான் அதிகமாக செயல்படுகிறான் என்று நாம் அறிய முடிகிறது. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களை ஊழியங்களை அவன் குறிவைக்கிறான். அதை தடுத்து நிறுத்த என்ன எல்லாம் செய்ய முடியுமோ அவற்றையெல்லாம் செய்வான். அதை செய்வதே அவனுடைய பணிகளிலே முக்கியமானது. ஆனாலும் அவன் தேவனுடைய வல்லமையை தாண்டி எதையுமே செய்ய முடியாது. அவன் தேவ பிள்ளைகளான உங்கள் வாழ்க்கையிலே இடைபட வேண்டுமென்றால் அதற்கு தேவன் அனுமதி கொடுக்க வேண்டும். சாத்தான் இவ்வாறு செயல்படுவதனாலே வேதத்தை போதித்த சில சபைகள் இன்று அதை விட்டுவிட்டு புதிய புதிய நிகழ்ச்சிகளிலே ஈடுபட ஆரம்பித்துவிட்டன. பெருமை அவர்களுக்குள்ளே நுழைந்துவிட்டபடியினால் மக்களை கூட்டுவதையே நோக்கமாக கொண்டு அவர்கள் இப்படிப்பட்ட சில நிகழ்ச்சிகளிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, தேவன் ஒன்றே ஒன்றை மாத்திரம் எப்பொழுதும் கனப்படுத்துவார். அது என்ன தெரியுமா? அதுதான் அவருடைய வார்த்தை. நாம் நம்முடைய கண்களை இயேசு கிறிஸ்துவின் மேலே மையப்படுத்தி பார்க்க வேண்டுவது அவசியம். அவர் மேலேயே நம்முடைய கண்களை நாம் பதிப்போமாக. இன்று ஏன் கள்ள போதகங்களும் முக்கியத்துவமற்ற கருத்துக்களும் சபைக்குள்ளே முக்கிய இடத்தை பெறுகின்றன தெரியுமா? சாத்தான் கிறிஸ்தவர்களையும் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான். அதற்கு சபை உறுப்பினர்கள் இடம் கொடுத்து விட்டார்கள். இவன் எல்லாருடைய புகழையும் நல்ல பெயரையும் பாழாக்கி போட்டு விடுவான். ஆகவேதான் மற்ற எல்லா காலங்களையும் விட இன்றைய நாட்களிலே தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு மிகவும் அவசியம். நம்முடைய கண்களை நாம் கிறிஸ்து இயேசுவின் மேலே பதிக்க வேண்டியது அவசியம். நாம் தேவனுக்குள் மிகவும் நெருக்கமாக வாழ்ந்து வந்தால் சாத்தானானவனை விட்டு வெகு தொலைவிலே வளர முடியும். நாம் பிசாசுகளை ஒருவரிடத்திலிருந்து துரத்துவதிலே முக்கிய கவனத்தை செலுத்துவதை விட இயேசு கிறிஸ்துவை அவர்கள் உள்ளத்திலே நாட்டுவதை முக்கிய கவனத்திலே கொள்ள வேண்டும். இதுவே மிகவும் முக்கியமான காரியம். பிசாசுப்படுத்திருந்த ஒரு மனிதனை குறித்த ஓமையை இயேசு கிறிஸ்து கூறியது உங்களுக்கு ஒருவேளை நினைவிலே இருக்கலாம். அந்த பிசாசு பிடித்திருந்த மனிதனிடத்திலிருந்து பிசாசு வெளியேறிய பொழுது அவன் சுத்திகரிக்கப்பட்ட அலங்கரிக்கப்பட்டவனாக இருந்தான். அவன் பிசாசின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்ட பொழுதும் அவனுடைய காலியான அறைகளை நிரப்புவதற்கு அங்கே ஒன்றுமில்லாமல் இருந்தான். எனவே அவனிடத்திலிருந்து வெளியேறிய பிசாசு சுற்றி அலைந்து களைப்படைந்த நிலையிலே இவனை திரும்பவும் நினைக்கிறது. அவன் மிகவும் அலங்கரிக்கப்பட்ட நிலைமையிலே நுழைவதற்கு எளிதான முறைமையிலே இருந்தபடியினால் அந்த பிசாசு மீண்டும் அவனுக்குள்ளே புகுந்தது. தான் புகுந்தது மட்டுமல்ல, வேறு சில பிசாசு நண்பர்களையும் அதனோட கூட்டி சென்று விட்டது. ஆகவே அந்த மனிதனுடைய முந்தின நிலைமையை பார்க்கலும் பிந்தின நிலைமை மோசமானதாய் போய்விட்டது. எனவே அருமையானவர்களே, சாத்தானை துரத்தினால் மட்டும் போதாது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவினாலே அவன் நிரப்பப்பட வேண்டும். இஸ்ரவேல் தேசம் தேவனுடைய தூதுவர்களையும் தேவனுடைய செய்தியையும் புறக்கணித்து தள்ளிய பொழுது அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிவதை தவற விட்டுவிட்டார்கள். இதன் விளைவாக அவர்கள் சாத்தானுடைய எல்லா வஜ்ஜகத்தினிடத்திலும் திரும்பினார்கள். ஆகவே தேவன் சகரியா மூலம் சொருபங்கள் அபத்தமானதை சொல்லிட்டு, குறி சொல்லுகிறவர்கள் பொய்யை தெரித்தார்கள், சொப்பனக்காரர் வீணானதை சொல்லி வியர்த்தமாக தேற்றரவு பண்ணினார்கள், ஆகையால் ஜனங்கள் ஆடுகளைப் போல செதறி மெய்ப்பன் இல்லாததினால் சிறுமைப்பட்டார்கள் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இஸ்ரவேல் மக்களை நடத்த உண்மையான மெய்ப்பன் இல்லாமல் போய்விட்டான். சாத்தானுடைய வல்லமை மீண்டும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிற நாட்களிலே இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மிலே சிலர் ஒரு தனி மனிதனை பார்க்கிறோம், அல்லது சில நிறுவனங்களை பார்க்கிறோம். அந்த தனி மனிதனும் நிறுவனமும் பெற்றிருக்கின்ற வெற்றியை கொண்டு அவர்களை அல்லது அந்த நிறுவனத்தை நாம் கணக்கிட்டு விடுகிறோம். ஒரு மனிதனுடைய வெற்றியை வைத்து நாம் அளவிட முடியாது. அப்போஸ்தலன் யோவான் 1 யோவான் 4:1 எச்சரித்திருக்கிறதை பாருங்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்க தரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்கிறார். இன்றைய நாட்களின் சபையின் தேவை என்னவென்றால் அதிகமான கலை நிகழ்ச்சிகளோ நவீன முறையிலான அணுகுமுறையோ அல்ல. ஆடுகளுக்கு தேவையான கர்த்தருடைய வார்த்தையை உண்மையாக கொடுக்கின்ற மேய்ப்பர்களே இன்றைக்கு திருச்சபைகளுக்கு தேவை. கட்டுக்கதைகளை பேசுகிறவர்கள் அல்ல, மக்களை உற்சாகமூட்டும் வார்த்தைகளை பேசுகிறவர்கள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுகிற ஊழியக்காரர் தேவை. சகரியா 10:3 பாருங்கள். மெய்ப்பெருக்கு விரோதமாக என் கோபம் மூண்டது, கடாக்களை தண்டித்தேன். சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். இங்க நான் வாசிப்பது என்ன, மெய்ப்பெருக்கு விரோதமாக என் கோபம் மூண்டது என்று சொல்கிறார். ஏனென்றால் இஸ்ரவேலில் இருந்த மெய்ப்பர்களிலே அநேகர் கள்ள தீர்க்கதரிசிகளாக இருந்தார்கள். மேலும் இவர்கள் சாத்தானுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களிடத்திலே திரும்பியிருந்தார்கள். கடாக்களை தண்டித்தேன் என்று வாசிக்கிறோம். தேவன் இஸ்ரவேலின் தலைவர்களைத்தான் கடாக்கள் என்று அழைக்கிறார். பிரியமானவர்களே, சற்றே கவனியுங்கள். ஆடு மாடு வெட்டும் களத்திலே ஆடுகளை வெட்டுவதற்கு இப்படி ஒரு முறையை பின்பற்றினார்களாம். ஒரு வயதான ஆட்டை கழுத்திலே மணியை கட்டிவிட்டு முன்னே நடந்து போக விடுவார்களாம். அந்த ஆட்டை யூதாஸ் ஆடு என்றும் கூப்பிடுவது உண்டு. இவ்வாறு அது நடந்து போகும்பொழுது மற்ற ஆடுகள் இதனை பின்பற்றி நடந்து போகுமாம். இவ்வாறு நடந்து முன்னே சென்று கொண்டிருந்த வயதான ஆடு அந்த ஆடுகள் வெட்டும் இடத்திற்கு வந்தவுடன் சற்று விலகி நின்று கொள்ளுமாம். மற்ற ஆடுகள் வரிசையாக உள்ளே போகும்பொழுது அங்கே வெட்டப்படும். இது எவ்வளவு கொடூரமாக இருக்கிறது இல்லையா? ஒரு வெள்ளாடு மற்ற வெள்ளாடுகளை இவ்வாறு சாவிற்கு அழைத்து செல்கிறது. மற்ற ஆடுகளை அடித்து இழுத்து செல்வதற்கு பதில் இவ்வாறு ஒரு வயதான ஆட்டை வைத்து மற்ற ஆடுகளை அவர்கள் நடத்தி சென்றார்கள். இங்கே தேவன் கடாக்களை தண்டித்தேன் என்று சொல்லும்பொழுது அவர் இஸ்ரவேலின் தலைவர்களை குறிப்பிட்டு சொல்கிறார். இந்த இஸ்ரவேல் தேசத்து தலைவர்களும் அந்த வயதான வெள்ளாட்டை போலத்தான் காணப்படுகிறார்கள். இவர்கள் உண்மையான தலைவர்களாக இருப்பார்கள் என்றால் அந்த ஜனங்களை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நடத்தி சென்றிருப்பார்கள். அந்த தேவனுடைய வசனமானது தேவனோடு கூட அவர்கள் இருதயத்திலே சமாதானத்தையும் அவர்களுக்கு தருவதாயிருக்கிறது. ஆனால் அவர்கள் கள்ள தீர்க்க தரிசிகளாக இருந்தபடியினாலே அவர்களுக்கு தவறான ஆறுதலை கொடுக்கிறார்கள். உண்மையில் அவர்கள் அந்த ஜனங்களை தேவனை விட்டு தூரமாக இழுத்துச் செல்கிறார்கள். ஆகவேதான் தேவன் அவர்கள் மீது கோபமாக இருப்பதாக சொல்கிறார். சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார் என்று வாசித்தோம். தேவன் தம்முடைய ஜனங்களை அவர்களுடைய எதிராளிகளுக்கு எதிராக பலப்படுத்த விரும்புகிறார் என்று இங்கே பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து சகரியா மேசியா வரப்போகின்ற அந்த எதிர்காலத்தை நோக்கி பார்க்கிறவராயிருக்கிறார். அதை அடுத்து வருகிற வசனத்திலே மிகவும் தெளிவுபட அவர் கூறுகிறார். கவனியங்கள், வாசிக்கிறேன். சகரியா 10:4 அவர்களிலிருந்து கோடி கல்லும் அவர்களிலிருந்து கூடார முளையும் அவர்களிலிருந்து யுத்த வில்லும் வரும், அவர்களிலிருந்து ஆளுகிற யாவரும் ஏகமாய் புறப்படுவார்கள். இங்கே அவர்களிலிருந்து அவர்களிலிருந்து என்று திரும்ப திரும்ப பார்க்கிறோம். அப்படி என்றால் எவர்களிலிருந்து? அதாவது வருகிறவராகிய அவரிலிருந்து. இது எதிர்காலத்தை குறிக்கின்றதாக இருக்கிறது. அவரிலிருந்து கோடிக்கல், அதாவது மூலைக்கல் உண்டாகும். இந்த மூலைக்கல் என்பது இரண்டு சுவரும் 90 டிகிரி கோணத்திலே சந்திக்கும் இடத்திலே வைக்கப்படும் கல்லாகும். அங்கே சதுர மூலைக்கல் வைக்கப்படும். இது மூலைக்கல்லாகிய இயேசுவை பற்றிய ஒரு அருமையான ஓவியமாக இருக்கிறது. ஏனென்றால் யூதா ஒரு சுவராகவும் 10 கோத்திரத்தார் ஒரு சுவராகவும் காணப்படுகிறார்கள். இவர்கள் இருவரையும் இணைக்கும் ஒரு மூலைக்கல்லாகவே இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதே செய்தி. அவர்களை மீண்டும் நிலையாக ஒன்றாக கொண்டு வந்து சேர்க்கப் போகிறார். இருந்த போதிலும் மூலைக்கல் என்பது ஒரு பரந்த கருத்துள்ள ஒரு சொல்லாகும். இது இன்னும் ஒரு அழகான ஓவியத்தை நமக்கு தருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி இதை குறித்து என்ன எழுதுகிறார் என்று கவனியுங்கள். ஏசாயா 28:16 ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன். அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரமுள்ளதுமான மூலைக்கல்லாயிருக்கும், விசுவாசிக்கிறவன் பதறான் என்கிறார். அப்போஸ்தலனாய் பேதுரு இதை தன்னுடைய நிருபத்திலே மேற்கோடிட்டு காட்டி அந்த மூலைக்கல் கிறிஸ்து என்று தெளிவுபடுத்துகிறார். ஒன்று பேதுரு 2:6, அந்தப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கின்ற மூலைக்கல்லை சியோனில் வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. பேதுரு இங்கே வெட்கப்படுவதில்லை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஏசாயா சொல்லும்பொழுது பதறான் என்று சொல்கிறார், அதாவது அவசரப்பட மாட்டான், குழப்பமடைய மாட்டான் என்று சொல்கிறார். இரண்டும் ஏறக்குறைய ஒரே அர்த்தத்தையே கொடுக்கிறது. அருமையானவர்களே, இன்று காணப்படும் சாத்தானின் இந்த அறிவிற்கு புலனாகாத காரியத்திற்கு பதில் என்ன? முதலாவது, நாம் இந்த காரியத்திற்கு எதுவும் செய்ய வேண்டாம், நாம் அதோடு கூட குறுக்கிடக்கூடாது. இரண்டாவதாக, நாம் தேவனுடைய வார்த்தையோடு மிகவும் நெருங்கி ஜீவிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவோடும் நெருங்கி வாழ வேண்டும். இங்கே நீங்கள் சகரியா புத்தகத்திலே பார்க்கும்பொழுதும் அவர் இந்த அறிவிற்கு புலப்படாத காரியங்களை, அதாவது குறி சொல்லுதல் போன்ற காரியங்களை குறித்து எச்சரித்து கூறியவுடன் அவர் மூலைக்கல்லாகிய இயேசுவையே அறிமுகம் செய்து வைக்கிறார். நாமும் கூட இந்த பொல்லாத காரியங்களினாலே, சாத்தானுடைய தந்திரங்களினாலே வஞ்சிக்கப்பட மாட்டோம் என்று நாம் ஞானத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. கிரேக்கர்கள் அந்நாட்களிலே மிகவும் அறிவாளிகள்தான் இருந்த போதிலும் அவர்கள் அடிக்கடி டெல்பி என்ற இடத்திற்கு செல்வார்கள். அந்த டெல்பி என்ற இடத்தில் உள்ள குகையிலே இலைகளின் அசைவை கொண்டு அங்குள்ள ஆசாரியர்கள் விளக்கம் அளிப்பார்கள். அதை அசீரியனின் வார்த்தையாக கருதினார்கள். இதன் அடிப்படையிலே அவர்கள் தங்களுடைய கடற்படையை கடலுக்குள்ளே அனுப்பவோ அல்லது ஒருவனை அரியணையிலிருந்து இறக்கவோ செய்வார்கள். இது அந்நாட்டின் வரலாற்றையே மாற்றிவிடும். அவர்கள் மூட பழக்க வழக்கத்தை பின்பற்றுகிறார்கள் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அது தவறு. அங்கே பிசாசானவன் அவ்வாறு செயல்படுகிறான், அவ்வாறு செயல்படும்படியாய் அவர்களை நடத்திவிட்டான். கிரேக்க சாம்ராஜ்யத்தை அவ்வாறு அவன் நடத்துகிறான். அவனுக்கு ஒரு வாய்ப்பான நாட்கள் அது. அருமையானவர்களே, தேசத்தின் தலைவர்கள், முக்கியமானவர்கள் இவ்வாறு பிசாசின் நடத்துதலை பின்பற்றுவார்கள் என்றால் அது எவ்வளவு பயங்கரமாயிருக்கும் என்று சற்றே எண்ணி பாருங்கள். அவர்கள் தவறான சக்தியினிடத்திலிருந்து தவறான நடத்துதலை பெற்று அந்த தேசத்தை, அந்த அமைப்பை அழிவின் பாதையிலே அல்லவா கொண்டு செல்வார்கள்? சரி, நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் இயேசு கிறிஸ்துவிடத்திலே திரும்ப வேண்டும். ஏன்? அவரே மூலைக்கல், அவரே அஸ்திபாரம், அவர் மேல் நாம் இளைப்பார முடியும். 1 பேதுரு 2:7-8 என்ன சொல்கிறது? ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது, கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறுதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கண்மலையும் ஆயிற்று. அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார்கள் என்று எழுதுகிறார். இப்படிப்பட்ட சாத்தானுடைய தந்திரங்களிலே, காரியங்களிலே ஈடுபடுவோர் அதிகமான பேர் தேவனுடைய சுவிசேஷத்தை கேள்விப்பட்டிருப்பார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் முதுகை அதற்கு காட்டுகிறார்கள், அதாவது தேவனுடைய வார்த்தையை புறக்கணித்து தள்ளியிருப்பார்கள். ஆகவே இப்படிப்பட்ட காரியங்களுக்கு தேவன் அவர்களை ஒப்புவித்திருப்பார். இதைத்தான் நாம் நடைமுறையிலே காண முடிகிறது. ஒருவன் சத்தியத்தை புறக்கணிக்கும் பொழுது தேவன் ஒன்றை அனுப்புவார் என்று 2 தெசலோனிக்கேயர் 2:11-12 வாசிக்கிறோம். கவனியங்கள், ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கனைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். பிரியமார்களே, இந்த சத்தியம், இந்த கோட்பாடு இன்று வரை செயல்படுகிறதாகவே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவும் தன்னை ஒரு கல் என்று கூறி ஒரு சிறந்த காரியத்தை விளக்குகிறதை மத்தேயு 21:44 நாம் பார்க்கலாம். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். நீங்கள் இந்த கல்லோடு எவ்வாறு தொடர்பு வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்கள் வாழ்க்கை அமையும். நீங்கள் அதன் மேலே விழலாம், அல்லது அந்த கல் உங்கள் மீது விழலாம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம், நீங்கள் அவரிடத்திலே ஒரு பாவி என்று உணர்ந்தவர்களாக வந்து அவர் மீது விழலாம், நீங்கள் அவரை நம்பலாம், அவர் மீது இளைப்பாறலாம். இதற்கு அர்த்தம் என்னவென்றால், நீங்கள் உடைந்தவர்களாக அவரிடத்திலே வருவீர்கள் என்றால் இனி நீங்கள் உங்களை நம்பப் போவதில்லை. நீங்கள் அவரை விசுவாசிக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து தள்வீர்கள் என்றால் அவர் ஒரு கல்லை போல வந்து உங்கள் மீது விழுந்து உங்களை பொடியாக்கி போடுவார். அதாவது அவர் உங்கள் மீது நியாயாதிபதியாக இருப்பார். தானியேல் இரண்டாம் அதிகாரத்திலே தானியேல் இதை குறித்து தீர்க்க தரிசனமாக சொல்கிறார். புறஜாதி ராஜாக்களின் ஆளுகையின் முடிவின் காலத்திலே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து பூமியை நசுக்கி போடும். அதாவது தேவனுக்கு விரோதமாக கலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் அரசாங்கத்தையும் அந்த கல், அதாவது இயேசு கிறிஸ்து, நசுக்கி போடுவார். அவர் அப்படிப்பட்ட ஒரு கல்லாக இருக்கிறார். சகரியா அவரை மூலைக்கல், கோடிக்கல் என்று மட்டுமல்ல, அவர்களிலிருந்து கூடார முளையும் உண்டாகும் என்று சொல்கிறார். இது ஒரு ஆர்வம் தரக்கூடிய வார்த்தை இல்லையா? இது என்ன என்று பல முறை நீங்கள் ஒருவேளை யோசித்திருக்கலாம். இந்த கூடார முளை என்பது கூடாரத்தை தரையோடு சேர்த்து பாதுகாப்பாக இறுக கட்டுகிற ஒரு கட்டையாகும். வனாந்தரத்திலே ஆசரிப்பு கூடாரத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் பெரிய ஆணி கொண்டு தரையிலே அரைந்து கட்டினார்கள். இதனால் அது காற்றினாலே பறந்து விடாதபடி தடுக்கப்பட்டது. இந்த ஆணி தரையிலே மிகவும் ஆழமாக செல்லும்படி அடிக்கப்பட்டிருந்தது. இங்கே இயேசு கிறிஸ்துவும் ஒரு கூடார ஆணியாக, கூடார முளையாக, உருவகமாக சொல்லப்பட்டிருக்கிறார். அவரே காரியங்கள் அசையாதபடி காக்கிறவர். விசுவாசத்திலே நாம் அசைக்கப்படாதபடிக்கு அவர் நம்மை இறுக பிடித்துக் கொள்ளும்படி அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். அவரை பற்றிய சிறந்த ஒரு ஓவியமாக இது இருக்கிறது. மேலும் இந்த கூடார முளையானது, இந்த கூடார ஆணியானது வேறொரு உபயோகத்தையும் உடையதாகும். இந்த கூடார முளையானது கூடாரத்தின் உள்பகுதியிலே பொருட்களை தொங்கப்படுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இதனால் பெண்கள் தங்களுடைய விலையுயர்ந்த அணிகலன்களை அதிலே தொங்கவிட முடியும். மேலும் ஆண்களும் விலையுயர்ந்தவற்றை அதிலே தொங்கவிட இயலும். இதுவும் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு சிறந்த ஓவியமாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மேல் பிதாவானவர் தம்முடைய மகிமை எல்லாவற்றையும் தொங்கவிட்டிருக்கிறார். ஏசாயா 22 அதிகாரம் 22-23 வசனங்களை பாருங்கள். தாவீதுடைய வீட்டின் திறவுகோலை அவன் தோளின் மேல் வைப்பேன், ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவன் திறப்பான், ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு அவன் பூட்டுவான். அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன், அவன் தன் தகப்பன் வீட்டுக்கு மகிமையான சிங்காசனமாக இருப்பான் என்று சொல்ல பார்க்கிறோம். இந்த தீர்க்க தரிசனம் எலியாக்கீமிற்கு நேராக சொல்லப்பட்டிருந்தாலும் வெளிப்படுத்தின விசேஷம் 3:7 வசனத்தின்படி இதன் இறுதி நிறைவேறுதல் இயேசு கிறிஸ்துவில் தான் இருக்கும் என்பது தெளிவாகிறது. இவரே தன் தகப்பன் வீட்டிற்கு மகிமையான சிங்காசனமாக இருக்கப் போகிறார். அவர் மேலேயே பிதாவின் வீட்டினுடைய மகிமை தங்கப் போகிறது. அவரை ஆதாயப்படுத்துவது உலகத்திலுள்ள எல்லாவற்றையும் விட விலையேற பெற்றதை ஆதாயப்படுத்துவதாகும். மேலும் சகரியா இந்த வசனத்திலே அவரை மூலைக்கல் என்றும் கூடார முளை என்றும் மட்டும் சொல்லாமல் அவரை யுத்த வில் என்றும் கூறுகிறதை பார்க்கிறோம். அதாவது யுத்த வீரர் மற்றும் ஜெயம் கொள்கிறவர் என்பது இதன் அர்த்தமாகும். அவர் பூமியிலே வந்து எல்லா அநியாயங்களையும் கீழ்ப்படுத்தி ஆளப்போகிறவர். பரலோகத்தின் ராணுவமானது அவரை பின்பற்றப் போகிறது. அவரே எல்லா ஒடுக்குகிறவர்களையும் அடக்கி ஆளப்போகிறார். பொய்யான தலைவர்கள், அவர்கள் சமய தலைவர்களாக இருந்தாலும் அல்லது ஆளுகையிலே உள்ளவர்களாக இருந்தாலும், அவர்கள் எல்லாரையும் தள்ளி அவர் ஆட்சி ஏற்படுத்தப் போகிறார். தேவன் இந்த தலைவர்களை கடாக்கள் என்று அழைக்கிறார். சரி, இப்பொழுது சகரியா 10:5 வசனத்தை பார்ப்போம். அவர்கள் யுத்தத்திலே தங்கள் சத்துருக்களை வீதிகளின் சேற்றில் மிதிக்கிற பராக்கிரமசாலிகளைப் போல இருந்து யுத்தம் பண்ணுவார்கள். கர்த்தர் அவர்களோட கூட இருப்பார். குதிரைகளின் மேல் ஏறி வருகிறவர்கள் வெட்கப்படுவார்கள். இது மகா உபத்திரவ காலத்திலே மிகவும் இருண்ட பகுதியை குறிக்கிறது. தேவன் இந்த காலகட்டத்திலே தம்முடைய ஜனங்களை பாதுகாக்க வருவார். அவர்களை அதன் வழியாக கடந்து செல்ல பலப்படுத்த வருவார். ஏனென்றால் அந்த காலத்தின் இறுதி பகுதியிலே கிறிஸ்து வரப்போகிறார். அந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை புறக்கணித்தபடியினாலே கடந்த ஆண்டுகள் முழுவதுமே அவர்கள் ஒரு நம்பிக்கையற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். ரோம சாம்ராஜ்யத்தின் டைட்டஸ் எருசலேமை கிறிஸ்துவுக்கு பின் 70வது ஆண்டிலே முற்றுகையிட்டு நகரத்தை அழித்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் உலகம் முழுவதிலேயும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது இஸ்ரவேல் தேசம் உருவாக்கப்பட்டு யூதர்களிலே அநேகர் மீண்டும் அங்கே வந்து குடியேறியிருக்கிறார்கள். இருந்த போதிலும் இது நிலையானது அல்ல என்றும் அவர்கள் மீண்டும் சிதறடிக்கப்பட்டு பின்னாலே தேவனாலேயே இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தேசத்திற்கு கூட்டி சேர்க்கப்படுவார்கள் என்றும் அநேக வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். அவ்வாறு தேவன் அவர்களை தேசத்திற்கு திரும்ப பண்ணும்பொழுது இவ்வாறு பிரச்சனைகள் இருக்காது. எதிரிகள் இஸ்ரவேலரை வெளியே துரத்த முனைய மாட்டார்கள். மாறாக அவர்கள் தேவனால் திரும்ப கூட்டி சேர்க்கப்படும் பொழுது இஸ்ரவேலிலே நிலையாக தங்கியிருப்பார்கள். உலகத்திற்கு அவர்கள் ஆசீர்வாதமானவர்களாயும் இருப்பார்கள். அருமையானவர்களே, நீங்கள் இன்று தியானித்தபடி கிறிஸ்துவுக்கும் அவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கும் நீங்கள் முதலிடம் கொடுக்கிறீர்களா, அல்லது சாத்தானை குறித்து அதிகம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா, அவனுக்கு அதிகம் நடுங்குகிறீர்களா? தேவனுடைய வசனத்திற்கு நீங்கள் நடுங்குங்கள். ஒருவன் தேவனுடைய வசனத்தை புறக்கணிக்கும் பொழுதே சாத்தானுடைய வஞ்சகமான போதனைக்குள்ளாவான். இன்று நீங்கள் வேதத்தை முற்றிலும் நம்புகிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் கள்ள மேய்ப்பர்களிடத்திலிருந்து தப்பித்துக் கொள்வீர்கள். இல்லாவிட்டால் அதை அறியாமல் கள்ள போதகர்களுக்கு பின் செல்கிறீர்களா என்பதையும் எண்ணி பாருங்கள். அவர்களிடத்திலிருந்து நீங்கள் தப்பிக்கொள்ள வேண்டுமென்றால் உண்மை மேய்ப்பனான இயேசுவினிடத்திலே வந்து அவருடைய வார்த்தைகளை வாசித்து அவரிடத்திலே உதவி தேடி அவருடைய கரத்திலே உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணியுங்கள். அப்பொழுது அவரே உங்களை அனுதினமும் சரியான மேய்ச்சல் கொடுக்கும் மேய்ப்பராக வழிநடத்த ஆயத்தமாயிருக்கிறார். ஜபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் சாத்தானின் காரியங்களுக்கு இடம் கொடுத்திருப்போம் என்று சொன்னால் அதை குறித்து தொடர்ந்து நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வாழ்க்கையின் எந்தெந்த பகுதிகளிலே பிசாசிற்கு நாங்கள் இடம் கொடுத்திருக்கிறோமோ அதை நாங்கள் உணர்ந்து பிசாசின் கிரியைகளை எங்களை விட்டு அகற்றி உம்முடைய வசனத்திற்கும் ஆண்டவரே உம்முடைய வல்லமைக்கும் கீழ்ப்படிய எங்களை அர்ப்பணிக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எந்த சகோதரனாவது சகோதரியாவது அறியாமையினாலே அப்படிப்பட்ட வலைகளிலே சிக்கிக் கொண்டிருப்பார்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவரே அவர்களுக்கு தெளிந்த புத்தியை தந்து உண்மையான நிலையை உணர்ந்து உம்மை நோக்கி தங்கள் வாழ்க்கையை திருப்ப உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. 2 நாளாகமும் 15:7. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. 2 நாளாகமும் 15:7.
நேயர்களே, டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் தமிழ் நிகழ்ச்சிகளை காலை 6:15 மணி முதல் இதே அலைவரிசையில் தொடர்ந்து கேளுங்கள்.